விருந்தினனாகி வெண்காடதனின் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையினர். விருந்தினன் ஒரு விருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோலத்தோடு சென்று திருவெண்காடு இருந்த திருத்தலத்துல குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த கொள்கை, அவன் அப்படி அவ்வாறு அமர்ந்திருந்த நிலை எடுத்து காட்டுகிறார். அவர் திருவெண்காடு என்ற திருத்தலம், அந்த திருத்தலத்துல இறைவன் விருந்தினராக போயிருக்கிறார். யாருக்காக போனாரு, எதுக்காக போனாரு, என்ன அருள் செய்தார் என்பது அறியப்படாத வரலாறு, எதுக்குன்னு தெரியல. ஆக வெண்காட்டுக்கு சென்றிருக்கிறார் என்பது மட்டும்தான் அறியப்படுகிறது, விருந்தினனாக சென்றிருக்கிறான் என்பது அறியப்படுகிறது. யாருக்காக, யாருடைய அழைப்பை ஏற்று இறைவன் விருந்தினனாக சென்றான் என்ற வரலாறு அறியப்படலைங்க. எனவே வெண்காடு அதனில் அங்கு சென்று அமர்ந்திருக்கிற நிலை யாருக்காக செய்யப்பட்டது என்பது நமக்கு அறியப்படாத வரலாறு. எனவே விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த குருந்து என்பது குருந்தமரம், குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையினர். பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமாசித்தி அருடைய அதுவும், பட்டமங்கை என்பது ஒரு தலம், பட்டமங்கை என்கிற திருத்தலத்துல பாங்காக இருந்து, பாங்கு அழகாக விற்றிருந்து அட்டமா சித்தி எட்டு வகையான சித்தியை இறைவன் அருளினான் என்று சொல்கிறார். இந்த எட்டு வகையான சித்தி பெருமழலை குறும்ப புராணத்துல பார்த்திருக்கிறோம். பேர் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா அனிமா, லகிமா, அதுக்கு எட்டு சித்திக்கு பேருங்க அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லப்படுகிற எட்டு வகையான சித்து. திருமூலருடைய வரலாற்றில் எட்டு சித்து சொல்லப்பட்டிருக்கு. கூடு விட்டு கூடு வாய்தல் அப்படின்னு வரும்போது அதுல பிரகாய பிரவேசம் என்கிற வண்ணமாக தன் உடம்பை ஒரு இடத்துல கிடத்தி அந்த இன்னொரு உடம்புக்குள்ள போய் புகுதல் அப்படிங்கிற செயல் செய்வதெல்லாம் சித்துடையவர்கள்லாம் செய்ய முடியும். அதனால அந்த பிரகாய பிரவேசம் போன்றவையெல்லாம் எட்டு சித்திக்குள்ள அடங்கி நிற்பதுதான். அதாவது அட்டாங்க யோகம் என்பது வேறு, அட்டமா சித்தி என்பது வேறு. அட்டாங்க யோகம் எட்டு வகையான யோகம், முதல்ல இயமம், அப்புறம் நியமம், அப்புறம் தாரணை, பிரணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், தாரணை அப்படின்னு வரக்கூடிய எட்டு நிலை. அதுல பெறுகிற நிலை வேறு, அந்த நிலையிலிருந்து பெறுகிற பயன் இந்த எட்டும். அட்டாங்க யோகம் பயின்று வந்தா அட்டமா சித்தி கிட்டும், இவ்வளவுதாங்க. அதுக்கு ஆனா ரெண்டு ஒன்றல்ல இது, இந்த அட்டமா அட்டாங்க யோகம் என்பது பயிற்சிக்குரியது, அடிப்படையானது. அதிலிருந்து அந்த பயிற்சியாளர் சரியான முறையில் நின்றால் அட்டமா சித்தியை பெறலாம். இந்த சித்து என்பது வேறு, அட்டமா அட்டாங்க யோகம் என்பது வேறு, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லப்படுகின்ற எட்டு வகையான சித்து. இந்த எட்டு சித்தும் அருளினாராம். யாருக்கு அருளினார் அப்படிங்கறதுக்கு ஒரு வரலாற்று கொடுத்திருக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கும் பாலூட்டிய இயக்கமாதர் அறுவரும் ஒரு முறை கைலையை முருகப்பெருமானுக்கு பாலூட்டிய இயக்கமாதர் அறுவரும் ஒரு முறை கைலையை அடைந்து தங்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசிக்க வேண்டினர். இறைவன் அருளிய வண்ணம் உமையம்மை அவர்களுக்கு அவற்றை உபதேசம் செய்தார். அவர்கள் அவற்றை மறந்தனர். அதனால் இறைவன் அவர்களை பட்டமங்கையில் கல்லாக கிடக்கும்படி சாபமிட்டான். அவ்வாறே அவர்கள் அந்த பதியில் கற்பாறைகளாக கிடந்தனர். உரிய காலத்தில் இறைவன் அங்கு தோன்றி அவர்களுக்கு பழைய வடிவம் தந்து அட்டமா சித்திகளை உபதேசம் செய்தான். இந்த வரலாற்றை திருவிளையாடல் புராணம் அட்டமா சித்தி உபதேச பல்லத்தில் காண்க. இந்த புராணம் படிக்கும் போதான நமக்கு தான் சிக்கல் ஏற்படும். என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, சாமி கோச்சுக்கிட்டாரு சொன்னாங்க, மரத்தன்னு கோச்சுக்கிட்டாரு. அது நம்ம திருமுறையில படிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி அவர் கோவித்து கொண்டதாகவோ ஒரு இடத்தையும் நம்ம பார்க்க முடிவது இல்லைங்க. அங்க இதுதான் புராணத்துக்கும் நம்ம உள்ள நுழையும் போது நமக்கு ஏற்படுது. ஆனா நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து புராணமா பார்க்கும்போது உயர்ந்த நூலை நாம கவனமா கேட்கணும். அம்மா கேட்க மறந்ததுனாலதான் இறைவன் வந்து மீனவ குளத்துல பிறக்க சொன்னாரு. அப்ப உயர்ந்த நூலை நாம எப்படி கேட்கணும், கவனமா கேட்கணும் ஒரு செய்தி. அப்ப இதுலிருந்து உணர்த்தப்படும் என்ன, உயர்ந்த பொருளை கேட்ட பிறகு மறந்துடக்கூடாது, அதை நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது செய்தி. அந்த மாதிரிதான் நீங்க புராணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒழிய இங்க வேறு காரணம் அல்ல. எனவே இறைவன் அவ்வாறு அந்த எட்டு சித்துகளை வழங்கினார். இதுதான் திருவிளையா புராணத்தை எடுத்து வைத்து இதை காட்டியிருக்கார். அட்டமா சித்தி பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும். அதுக்கப்புறம் வேடுவனாகி வேண்டு கொண்டு காடது தங்கில் கடந்த கள்ளம்னர். வேடுவனாகி எனவே வேடவனாக உருவம் கொண்டு தன்னுடைய வடிவத்தை மறைத்துக் கொண்ட நிலைனர். எனவே தன்னை வேண்டிய பாண்டிய மன்னனுக்காக வேட உருவம் கொண்டவனாகி வெற்றி பெற்ற பின் காட்டில் மறைந்த மாயச் செய்கையும் பாண்டிய மன்னன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இறைவன் வேடுவனாக வந்தான். வந்து அவன் வெற்றி பெறுமாறு அவனுக்கு உதவி செய்தார். அதன் பின் தன் கோலத்தை மறைத்துக் கொண்டார். அதைத்தான் செய்தார். வேடுவனாகி வேண்டு கொண்டு காடது தன்னை கறந்த கள்ளமும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். இதுக்கு என்ன குறிப்பு கொடுத்திருக்கிறார்? சுந்தர தேர சுந்தர சுந்தரேச பாத சேகரன் என்னும் பாண்டியன் அவனுடைய ஆட்சியில் சோழ மன்னன் ஒருவன் மதுரை மீது படையெடுத்து வந்தான். படைபலம் குறைந்திருந்த பாண்டியன் இறைவன் ஆணைப்படி போர் செய்தான். இறைவன் வேடன் ஒருவன் போன்று தோன்றி சோழனை எதிர்த்தவன் பின்வாங்குவது போன்று மதுரையை நோக்கி திரும்பி ஓடினான். சோழன் பின்தொடர்ந்தான். வேடன் ஒரு மடுவில் விழுந்து மறைந்து வந்த வேடத்தில் சோழனும் தன் குதிரையுடன் அதில் விழுந்தான். இந்த வரலாற்றை திருவிளையாடல் புராணம் சோழனை மடுவில் வீழ்த்திய படலத்தில் காண்க. சோழ மன்னனை இறைவன் தனி ஒருவனாக வேடுவனாக வந்து நின்று தன்னுடைய கோலத்தை காட்டி மன்னன் நேரடியாக போர் புரிவது போல் போர் புரிந்து பிறகு அவனை கண்டு அஞ்சு ஓடுவது போல பயந்து ஓடும் பொழுது மன்னன் அவனை துரத்த வேடன் ஒரு மடுவுல போய் விழுந்தான். அவனை துரத்தி கொண்ட வந்த மன்னனும் அந்த மடுவுல விழுந்தான், இறந்து போனான். எனவே பாண்டியனை அந்த வகையில இறைவர் காப்பாற்றி அருளினார், அந்த போரில் வெற்றி பெறுமாறு செய்தார் என்கிற செய்தியைத்தான் இங்க வேடுவனாகி வேண்டு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளம் என்று காட்டுகிறார். எனவே அந்த சோழனை மடுவில் விழுத்திய பிறகு தன்னுடைய உண்மை கோலத்தை காட்டி திறத்தி காட்டுகிறார். மெய்காடிட்டு வேண்டு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் மெய்காடிட்டு அக மெய் காட்டிய வரலாறு அகத்தன் உண்மையை காட்டிய வரலாறு மெய் காட்டிட்டு வேண்டு கொண்டு நினைத்த வடிவத்தை கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மை அதாவது தகுதியுடைய படைத்தலைவன் ஒருவன் போல உரு கொண்டு படைகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு காட்டிய அருள் இயல்பு என்று குறித்திருக்கிறார் இந்த பகுதியை. தக்கான் ஒருவனாகிய தன்மை இது இந்த படலம் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல மெய் காட்டிட்ட படலம் என்றே இதுக்கு பேர். இதுல வரக்கூடிய பல பகுதிகள் திருவிளையாடல் புராணத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம கீர்த்தி திருவுகளை படிக்கணும்னா முதல்ல திருவிளையாடல் புராணத்தை முழுக்க படிச்சா ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன வரலாறு இடம்பெற்று இருக்கிறது அப்படி தெரிந்து கொள்ளும் போது எளிமையாக இருக்கும். நீங்க அந்த வரலாற்றை சுருக்கமா கொடுத்திருக்கிற மெய் காட்டிய வரலாறு. மதுரையில் பாண்டிய பேரரசில் சௌந்தரராச மந்தகன் என்னும் சேனாபதி ஒருவன் இருந்தான். அந்நாளில் காட்டில் வாழ்ந்த வேடன் ஒருவன் பாண்டிய நாட்டை பற்ற ஆசைப்பட்டு மந்தனமாக படை திரட்டி வந்தான். ஒற்றர்கள் மூலம் செய்தி அறிந்த மன்னன் சேனாபதியை அழைத்து பெரும் பொருள் கொடுத்து படை வீரர்களை புதியவர்களாக சேர்த்து சேனையை விரிவாக்க ஆணையிட்டான். சிவபக்தனாக சேனாபதி பொருள் முழுவதும் சிவதர்மங்களில் செலவழித்து விட்டான். மன்னன் புதிதாக சேர்ந்த படை வீரர்களை கணக்கிட வந்தான். இறைவன் ஏராளமான புதிய படை வீரர்களுடன் அந்த புதிய பிரிவின் தலைவனாக வந்து அரசன் ஆட்கணக்கெடுக்கும் பொழுது படை வீரர்களை காட்டினான். அச்சமயம் மாற்றான வேடன் ஒரு சிங்கத்தால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி வந்தது. இறைவன் தன் புதிய படைப்பிரிவுடன் மறைந்தான். மெய்காடிட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு வேண்டுவனாகி வேண்டுரு கொண்டு என்பதற்கு இந்த படலம் திருவிளையா புராணத்தில் எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். ஆக சேனாபதி சிவபக்தனாக இருந்த காரணத்தினால் மன்னன் படைப்பிரிவை விரிவாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட பொருளை சிவப்பணிகளில் அவன் செலவு செய்துவிட்ட காரணத்தினாலும் மன்னன் படைப்பிரிவை பார்வையிட வரும் பொழுது அவன் சேனாபதி இறைவனை வேண்டி நிற்க இறைவன் புதிய படைப்பிரிவின் தலைவனாக எண்ணிறந்த வீரர்களோடு நிற்க அந்த நேரத்தில் அந்த பகைவனாகவன் இறந்து போனான் என்ற செய்தி அறிந்து மன்னன் மகிழ படைப்பிரிவோடு இறைவன் மறைந்தருளினாங்களாம். ஆனால் சிலர் மெய்காடிட்டு வேண்டு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினி அருளி பாரிதும் பாரகனாகிய பரிசும் ஓரியூர் என்று சொல்லப்படுகிற தலம். இந்த திருத்தலத்தில் ஓரியூர் என்ற திருத்தலத்தில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகனாகிய பரிசும், எனவே முதியவன் என்கிற கோலமும் இளைஞனாகவும் திருப்புமுடன் கோலம் கொண்டு அருளி பின் பூவுலகின் பெருமையை ஆக இந்த பூவுலகின் பெருமை மிக்க பாலனாகிய அருளிய இயல்பும். எனவே இந்த பாடல்ல சொல்லும் போது முதியவனாகவும் இளைஞனாகவும் விருப்புடன் கோலம் கொண்டான் இறைவன். அது மட்டுமல்ல நிறைவாக பாலகம் என்கிற நிலையில் இருந்த பரிசையும் எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கறத பொதுவா நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, இளமை இருப்பவர்கள் முதுமை பெறுவார், முதுமை இருக்கிறவங்க இளமை பெறுவார்களா? பெறமாட்டாங்க. அப்படி பெற்ற ஒரே ஒருவர் இளையான் நம்முடைய திருநீலகண்டர் ஒருவர் தாங்க முதுமையிலிருந்து இளமை பெற்றவர். மற்ற எல்லாமே இளமையிலிருந்து முதுமை பெறுவோம். அதாவது பாலன் குமரன் ஆகலாம், குமரன் கிழவன் ஆகலாம், இதுதான் இயல்பு. ஆனா குமரன் பாலனாக முடியுமா? ஆக முடியாது. ஆனா இறைவன் ஆனா அந்த படலும் திருவிளையாடல் புராணத்தில் அது பேர் என்ன தெரியுங்களா? விருத்த குமார பாலனான படலம், விருத்தன் குமாரனாகி குமாரன் பாலனாகிய படலம். இது மதுரையில நடந்த விளையாட்டுங்க. 64 விளையாட்டை இறைவன் செய்திருக்கிறான். அதுலதான் குதிரையை நரியை குதிரையாக்கிய படலம், மண் சுமந்த படலம், அப்புறம் முன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மெய்காட்டிட்ட படலம், அது மாதிரி அந்த படலங்களை ஒன்றாகவே இவையெல்லாம் அமையப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு வகையான அற்புதங்களை மதுரையில மட்டுமே செய்தவை. இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற 64 படலமும் மதுரையிலேயே நிகழ்ந்தவை. மற்றதெல்லாம் அப்படி இல்லை, வெவ்வேறு தலங்கள்ல வெவ்வேறு அடியர்களுக்கு அருளிய திறம். ஆனா திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றிருக்கிற அந்த படலத்தில் இருக்க எல்லாமே மதுரையில தான் நடந்திருக்கு. எனவே அந்த விருத்த குமார பாலனான படலம் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த வரலாற்று குறிப்பை கொஞ்சம் கொடுத்துக்கிறார். ஏன்னா நம்ம திருவிளையாடல் புராணத்தை படிச்சோம்னா வரலாறு விரிஞ்சு வரும். சுருக்கமா அந்த கதை சொல்ற, மதுரையில் சிவநெறியில் இருந்த வேதியன் ஒருவன் கௌரி என்னும் தன் மகளை அன்புடன் வளர்த்து வந்தான். அவள் திருமண பருவம் எய்தினார். விதிவசத்தால் அவனை வைணவ இளைஞன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். கணவன் இல்லத்தில் சமய காழ்ப்பினால் அவளை மிகவும் கொடுமை செய்தான். வைணவத்தில் இருக்கிறவன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இந்த பெண் சைவ நெறியை சார்ந்ததுனால அவன் பல கொடுமைகளை அந்த பெண்ணுக்கு செய்தான்களாம். ஒரு நாள் அவளை வீட்டின் வெளியே நிறுத்தி கதவை பூட்டி விட்டு அனைவரும் ஒரு திருமணத்துக்கு சென்று விட்டனர். இறைவன் முதிய சிவனடியாராக வந்து உணவு கேட்டான். வீடு பூட்டியிருந்த நிலை குறித்து கௌரி மிக வருந்தினார். முதிய விருந்தினன் ஆணைப்படி அவள் பூட்டை தீண்டினார், அது திறந்து கொண்டது. மகிழ்ந்த கௌரி அமுது சமைத்து அடியாரை ஊட்டினார். உண்டு இளைப்பாரிய முதியவன் சிறிது நேரத்தில் இளைஞனாக மாறினார். கௌரி அச்சத்தால் பதறினார். வீட்டுக்குரியோர் திரும்பினர். இளைஞன் கைக்குழந்தையாக மாறினார். மாமன் மாமி கணவன் அனைவரும் கௌரியை நிந்தித்து குழந்தையுடன் வெளியேற்றினர். புகலிடமற்ற கௌரி இறைவனை சரணடைந்து தொழுதார். குழந்தை மறைந்தது. இறைவன் தன் கௌரியுடன் காட்சி தந்து மண்ணுலக கௌரி தன் உலகுக்கு அழைத்துக் கொண்டான். இந்த சரிதத்தை திருவிளையாடல் புராணம் விருத்த குமார பாலரான படலம் பேசுகிறது. முதல்ல முதிய விருத்தன முதியவன், நம்முடைய பதிகத்தோட பாத்தீங்கன்னா விருத்தனாகி பாலனாகி அப்படின்னு படிக்கிறோம். விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான்குறந்து கருத்தனாகி கங்கையாரை கமட்டடைமேல் கறந்தாய். விருத்தனாகி பாலனானது மதுரையில தான் அந்த சொல் அப்படிங்க திருவிழா புராணத்துக்கு சொல். அதனால அப்படியே பார்த்துக் கொள்ளலாம். எனவே ஓரி ஊரின் உகந்தினி தருளி பால் இரும் பாலகனாகிய பரிசும் என்று அந்த வரலாற்றை எடுத்துக்காட்டுக. பால் இரும் பாலகன் அப்படின்னா பால் அந்த இரும் பாலகன் அப்படிங்கிற வகையில அந்த கை குழந்தையாக இறைவன் ஆனதும் முதியவனாக குமரனாக குழந்தையாக செய்ய சொல்லுகிறார்.